வாழ்க்கை ஒரு விசித்திரமான தேர்வு. அத்தேர்வில் அடுத்தவரை பார்த்து எழுதுவதால் தான் பலர் அதில் தோல்வியடைகின்றார்கள். காரணம், ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கேள்வித்தாள். என்னை யார் தோற்கடித்தது என்று கோபத்துடன் பார்த்தேன். வேறு யாரும் இல்லை, கோபம்தான் என்னை தோற்கடித்தது. இந்த கூற்றுக்களை வாட்ஸ்அப் நண்பர் ஒருவர் அனுப்பியிருந்தார். இவற்றை வாசித்தபோது, வாழ்க்கையில் பல தடைகளை தாண்டி கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் வெற்றி சிகரத்தை எட்டிய பலர் நினைவுக்கு வந்தனர். சிறுவயதில் மனநிலை பாதித்த மாணவன் என ஒதுக்கி வைக்கப்படல், வாரத்திற்கு குறைந்தது 100 மணி நேரம் வேலை, கண்டுபிடிப்பில் 1000 முறை தோல்வி, இப்படி வாழ்க்கையில் பல நிலைகளில் அடிபட்டு பார்ப்புகளும் அறிவியலாளராக உயர்ந்து நிற்கும் தாமஸ் ஆல்வா எடிசன், நியூட்டன் போன்றவர்கள் ஒருபுறம், பள்ளி பருவத்திலே அரிய கண்டுபிடிப்புகளால் அசத்தும் மாணவர்கள் இன்னொரு புறம், சாதாரண ஒரு வேலையில் சேர்ந்து தொழில் அதிபர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மற்றொரு புறம், மன்னார்குடி தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் ஜெயப்பிரியா, வெண்ணிலா, வசந்தரா தேவி, ப்ரீதி, குருபிரசாத் ஆகியோர், செயற்கைக்கோள் தயாரிப்பில் மாணவர்கள் பங்களிப்பு என்று தேசிய அளவில் நடந்த போட்டியில் வெற்றி பெற்றுள்ளனர். இவர்கள் புவி வெப்பமயமாவதை தடுப்பதற்கு உதவும் நுண்கிருமியை கண்டுபிடித்துள்ளனர்.
தெலுங்கானா மாநிலம் போதன் நகரத்தைச் சேர்ந்தவர் 40 வயது நிரம்பிய ஸ்ரீகாந்த். இவரது குடும்பத் தொழில் விவசாயம். குடும்பம் அதிக அளவில் கடன்பட்டிருந்ததால் இவர் பள்ளிப் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்குச் செல்ல முடிவெடுத்தார். பெங்களூரு புறநகர் பகுதியான நெலமங்கலம் கிராமத்தில் இவருக்கு தெரிந்த ஒருவரின் பூ பண்ணையில் தினமும் 18 முதல் 20 மணி நேரம் வேலை செய்தார் இவர். இதனால் பூச்செடி வளர்ப்பு, சாகுபடி, அறுவடை, வணிகம், ஏற்றுமதிகள் போன்றவை பற்றிய எல்லா நுட்பங்களையும் இவர் கற்றுக்கொண்டார். 2 ஆண்டுகள் சென்று தான் சேமித்து வைத்திருந்த 12,000 ரூபாயுடன் தனது உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் சிறிது கடன் பெற்று 20,000 ரூபாய் முதலீட்டுடன் தனது 18வது வயதில் சொந்தமாக ஒரு சிறிய சில்லறை பூ வணிகத்தை தொடங்கினார் ஸ்ரீகாந்த். இதற்கு குடும்பத்தில் முதலில் எதிர்ப்பு இருந்தது. ஆனால் ஸ்ரீகாந்த் அவர்கள் தனது உள் மனது சொல்வதன்படி நடக்க முடிவு செய்து தனது திட்டத்தை உறுதியோடு முன்னெடுத்துச் சென்றார்.
பெங்களூரு வில்சன் கார்டனில் உள்ள அவரது வீட்டில் 200 சதுரடி இடத்தில் ஓம் ஸ்ரீ சாய் ஃப்ளவர்ஸ் என்ற பெயரில் ஒரு பூக்கடையை தொடங்கினார் ஸ்ரீகாந்த். பூ பண்ணையில் வேலை செய்த அனுபவமும் 2 ஆண்டுகளில் அவருக்கு கிடைத்த தொடர்புகளும் அவரின் புதிய வணிகத்திற்கு உறுதுணையாக அமைந்தன. நாளுக்கு நாள் அவரது வாடிக்கையாளர் பட்டியல் பெரிதாகியது. முதல் ஆண்டிலேயே 500,000 ரூபாய் ஆண்டு வருமானத்தை அடைந்தார். அடுத்த ஆண்டில் அவரது வருமானம் இரட்டிப்பானது. அவரது 25வது வயதில் ஆண்டு வருமானம் 5 கோடி ரூபாயை எட்டியது. பூச்செடி சாகுபடி பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் அவரது பண்ணைகளில் பயன்படுத்தும் புதிய பண்ணை நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இதுவரை 20க்கும் அதிகமான நாடுகளுக்கு ஸ்ரீகாந்த் சென்றுள்ளார். தற்போது ஸ்ரீகாந்த் அவர்களின் பண்ணைகளிலும் வில்சன் தோட்டத்தில் உள்ள அவரது அலுவலகத்திலும் 300 பேர் வரை வேலை செய்கின்றனர். அவரது பண்ணையில் வேலை செய்யும் ஏறக்குறைய 80 பேருக்கு உணவும் தங்குமிட வசதியும் வழங்குகின்றார். தனது சொந்த ஊரிலிருந்து வேறு ஊருக்கு சென்று ஏதாவது வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்ற ஏக்கம்தான் தனக்கு வெற்றியை தேடித்தந்தது என்கின்றார் ஸ்ரீகாந்த். மனிதன் என்ற இணையத்தில் தொழிலதிபர் முஸ்தாபா பற்றிய ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. முஸ்தாபா தோசை, இட்லி, பாக்கெட் மாவு என்றால் சென்னை, மும்பை, டெல்லி, துபாய் போன்ற இடங்களில் புகழ் பெற்றது. இவரது தந்தை 4வது மட்டுமே படித்த கூலி தொழிலாளி. கேரளாவைச் சேர்ந்த இவர் தன் வாழ்வு பற்றி இவ்வாறு பகிர்ந்து கொண்டுள்ளார்.
எனக்கு சிறுவயது முதலே படிப்பு வரவில்லை. 6ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை. பின்னர் எனது கணக்கு ஆசிரியர் கொடுத்த ஊக்கத்தால் மீண்டும் 6ஆம் வகுப்பில் சேர்ந்து கடுமையாக படித்து முதல் மாணவனாக வந்தேன். 10ஆம் வகுப்பிலும் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றேன். பள்ளி படிப்புக்கு பின்னர் படிக்க வசதியில்லை. அரசு செலவில் பொறியியல் பட்டப்படிப்பில் சேர்ந்தேன். அதில் நன்றாக தேர்ச்சி பெற்ற எனக்கு மோட்டரோலா நிறுவனத்தில் பெரிய வேலை கிடைத்தது. வெளிநாட்டில் வேலை செய்து சேர்த்த 15 லட்சம் ரூபாயுடன் இந்தியாவுக்கு வந்தேன். இட்லி, தோசை மாவுகளை பாக்கெட்டில் தயாரிக்கும் தொழில் தொடங்குவது பற்றி என் உறவினர் ஒருவர் ஆலோசனை சொன்னார். 25,000 ரூபாய் முதலீடு போட்டு 4 உறவுக்கார ஆண்களை உடன் சேர்த்து கொண்டு தொழில் தொடங்கினேன். 550 அடி கொண்ட சிறிய அறையில் 2 கிரைண்டர்கள் ஒரு மிக்சியுடன் தொடங்கினோம். தற்போது 50,000 கிலோ மாவு தயாரிக்கின்றோம். 100 கோடி ரூபாய் லாபம் வருகின்றது. 1,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிறார்கள். இன்னும் சில ஆண்டுகளில் 1,000 கோடி ரூபாய் வியாபாரத்துடன் 5,000 ஊழியர்களை பணியில் அமர்த்துவதே எங்கள் இலக்கு.
இவ்வாறு கூறுகின்றார் தொழிலதிபர் முஸ்தாபா. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல படிகள் ஏறி பல பயணங்களை மேற்கொள்ளவும் பல துன்பங்களை சந்திக்கவும் வேண்டியுள்ளது. ஆனால் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் மனத்துணிவும் இருந்தால் யார்தான் வெற்றிக்கனியை பறிக்க முடியாது? வாழ்வில் வெற்றியடைய பெரியோர் 3 காரியங்களை பரிந்துரைக்கின்றனர். 1 நல்ல ஆசிரியர், 2 நல்ல ஆலோசனை, 3 நம்பிக்கை. கஷ்டப்பட்டு உழைக்கும் பணத்தை முதலீடு செய்யும் முறைகள் தெரிந்திருக்க வேண்டுமென்றும், நல்ல ஆசிரியரின் உதவியால் எவ்வாறு சிறந்த மாணவராக உருவாக முடிகின்றதோ அதைப்போல நல்ல நிதி ஆலோசகர் கிடைத்தால் நம் வாழ்க்கையை வளமாக்கவும் முடியும், செல்வராகவும் முடியும் என பெரியோர் சொல்லுகின்றனர். மேலும் நம்பிக்கையுடன் முதலீடு செய்ய வேண்டும் எனவும் சொல்லுகின்றனர். மொத்தத்தில் வாழ்க்கையில் ஓய்வு பெற விடாமுயற்சி கட்டாயம் தேவை. 97 வயதில் எம்ஏ பொருளாதாரம் படிக்கும் ராஜ்குமார் வைஷயா என்பவர் பற்றி இம்மாதம் 17 ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. பீகார் மாநிலத்தில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழகத்தில் 2015 எம்ஏ பொருளாதாரம் படிப்பதற்கு தனது பெயரை இவர் பதிவு செய்துள்ளார். இந்தியாவில் மிக வயதான மாணவர் என்று லிம்கா சாதனை புத்தகம் இவரை அங்கீகரித்துள்ளது. ராஜ்குமார் வைஷயா அவர்கள் இவ்வாறு சொல்லுகின்றார்.
1940 ஆக்ரா பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பில் பட்டம் பெற்றேன். குடும்ப பொறுப்பு காரணமாக மேற்கொண்டு படிக்க முடியவில்லை. ஆயினும் முதுநிலை பட்டம் பெற வேண்டும் என்று எனக்குள் இருந்த தனியாத தாகமும் வறுமை போன்ற பிரச்சினைகளை ஒழிப்பதில் இந்தியா ஏன் தோல்வியடைந்துள்ளது என்பதை புரிந்து கொள்ளும் ஆர்வமுமே நான் எம்ஏ பொருளாதாரம் படிப்பதற்கு காரணமாக அமைந்தன.
97 ராஜ்குமார் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் 1920 பிறந்தவர். அன்பர்களே, வாட்ஸ்அப்பில் இப்படி ஒரு பகிர்வு வந்திருந்தது. ஒருவர், இறைவா, நான் வாழ்வில் இழந்தது அனைத்தையும் திரும்பத்தா என கேட்டார். அதற்கு இறைவன், நீ இழந்தவை எவை என கேட்டார். கால மாற்றத்தில் இளமையை இழந்தேன், கோலம் மாறி அழகையும் இழந்தேன், வயது ஆக உடல் நலம் இழந்தேன், இப்படி எதையெல்லாமோ இழந்துவிட்டேன் என்றார் அவர். இறைவன் அழகாகச் சிரித்தார். பின் பதில் சொன்னார், நீ கல்வி கற்றதால் அறியாமையை இழந்தாய், உழைப்பின் பயனாய் வறுமையை இழந்தாய், உறவுகள் கிடைத்ததால் தனிமையை இழந்தாய், நல்ல பண்புகளால் எதிரிகளை இழந்தாய். இப்படி சொல்வதற்கு இன்னும் பல உண்டு. இவை போல தரட்டுமா அனைத்தையும் திரும்ப என்றார் இறைவன். கேட்டவர் திகைத்தார். இழப்பின் மறுபக்கம் எதுவென்று உணர்ந்தார். வாழ்க்கையின் ஓட்டத்தில் இழப்பும் பேறுதான் என்பதை அறிந்தார். உள்ளத்தில் தெளிவு பெற்றார். இறைவனும் மறைந்தார். அன்பு இதயங்களே, இறைவன் நமக்கு கொடுத்திருப்பவைகளை நினைத்து பார்ப்போம். ஒரு தடி சிலருக்கு ஊன்றுகோல், சிலருக்கு பிறரை அடிக்கும் கருவி, இன்னும் சிலருக்கு குறைக்கும் நாயை விரட்ட உதவும் கம்பு. ஆனால் மோசே கரத்திலிருந்த தடி செங்கடலை பிரித்து இஸ்ரேல் மக்களை பாரவோனின் ஆட்களிடமிருந்து காப்பாற்றியது. அதேபோல விவிலியத்தில் சிறுவன் தாவீதிடம் இருந்த கூழாங்கல் கனரக ஆயுதங்களோடு நின்றிருந்த மாவீரன் கோலியாத்தின் உயிரை பறித்தது. எனவே இறைவன் நம்மை ஆசீர்வதித்துள்ள திறமைகளை நல்ல விதமாய் பயன்படுத்தி வாழ்வில் வளர்ந்து வளம் பெறுவோம். அவ்வாறு பயன்படுத்தி வளமுடன் வாழ்பவர்களை எடுத்துக்காட்டாய் பின்பற்றுவோம். நம் விடாமுயற்சிக்கு இறைவன் உறுதுணையாக இருக்கின்றார். எல்லாரும் வாழ்க வளர்க வளமுடன் என மனதார வாழ்த்துவோம். நம் வாழ்த்து இரட்டிப்பாக நமக்கு திரும்பி வரும். நீயே எமது வழி.
வளர்க வளர்க வளமுடன். இந்த வாரம் ஓரலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது பத்திக்கான் வானொலி.